காயம்னா என்ன உடல், சின்ன பிள்ளைகள் சொல்லக்கூடாது காயத்தால் ஒரு காயம் படணும் போது வச்சிருவான், நமக்கு சொல்லலாம் காயத்தால் உடலால் சிவபெருமானை உடலால் வழிபடுதல் சரியை. அப்போது சிவபெருமானுக்கு தான் அடிமை என்ற உணர்வு இருக்க வேண்டும், அதான் தாச மார்க்கம் அதுக்கு பேர் வச்சாங்க. சிவாலயத்தில் சென்று அங்கே அழகிடுதல், அதை பெருக்குதல், அப்புறம் அழகிடுதல், அதை வந்து மெழுக வேண்டும். அப்புறம் அங்கே பூஜைக்குரிய திரவியங்களை கொண்டு கொடுக்கலாம், அங்கே வருகின்ற சிவனடியார்களுக்கும் தொண்டு செய்யலாம், சிவனடியார்களுக்கும் தொண்டு செய்ய வேண்டும் தாழ்வெனும் தன்மையோடும். வரவட்டா நான் எப்படி செஞ்சிட்டு இருக்கேன் சார் பாத்தீங்களா அப்படின்னு சொல்லுவான், அப்படி சொன்னா அது உண்டாகாது. அவர்களையும் சிவமாக பாவித்து சாதனம் கண்டால், யாரேனும் நெற்றியில திருநீர் கண்டாலே பாவிக்கணும்னு அப்போ சுவாமி சொல்லியிருக்கார், அப்படி ஒரு பாட்டு உண்டு படிச்சிருக்கேங்க இல்லையா. ஆகையினாலே அவர்களிடம் தாழ்வெனும் தன்மையோடு விளங்கி அந்த அடியார்களுக்கு வேண்டிய தொண்டுகளை செய்தல், இதெல்லாம் செஞ்சிட்டு இருக்கும்போது சரியை. அப்புறம் சிவபூஜை ஏற்றுதல் கிரியை, சிவபூஜையை புறத்தே செய்கின்ற சிவபூஜையை அகத்திலும் அந்தந்த கருவிகளை தியானித்துக் கொண்டு அந்த தியானம் மூலமாக அகத்தே பூஜை செய்தல் யோகம். யோகத்தில் எல்லாம் தியானம்லாம் வரும், நான் வெறுமனை தியானம் தியானம் சொல்லிட்டு இருக்கோம். இப்போ அதான் வகுப்பு ஆரம்பித்துல சொன்னேன், ஐயா அவர்களும் அப்பப்போ தீக்கையில் சமயக்கல்வியில் சொல்கின்றார்கள், தியானம் என்றால் நாம் சில விஷயங்களை தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டும். தியானம் செய்கின்ற நாம் யார், தியானம் சொல்றவங்கிட்ட உங்ககிட்ட வந்து யாராவது தியானம்னு பேச வந்தா நீங்க இந்த கேள்விக்கு பதில் சொல்லிட்டு பேசுங்க, ஐயா நான் கேட்க மாட்டேன்னு சொல்லல, இந்த கேள்விக்கு பதில் சொல்லிட்டு நீங்க சொல்லுங்க. தியானம் செய்கின்ற நாம் யார், நாம் எந்த பொருளை தியானிக்கின்றோம், அந்த பொருள் எது, அப்புறம் நாம் ஏன் அந்த பொருளை தியானிக்க வேண்டும், இப்ப நமக்கு என்ன குறை, அதை தியானித்ததுனால எப்படி இந்த குறை நீங்கும், அதை தியானித்த முடிவில் நாம் என்ன பலனை பெறப்போகின்றோம், இந்த கேள்விகளுக்கெல்லாம் கூட விட தெரியாம ஒரு தொழில இறங்கணும்னா இந்த தொழில் எப்படி, இந்த தொழிலை எப்படி செய்யணும், எப்படி போனா எப்படி அது முடியும் தெரியாம காலப்பிப்போம், ஆழம் தெரியாம காலப்படுவோமா, தியானம் சொல்லிட்டு அப்படியே போய்விடுகிறார்கள். ஆகா தியானம் ஆழ்நிலை தியானம் மேல்நிலை தியானம் பேருதான் கோவனா சொல்ல, இந்த கேள்விகளுக்கு அங்க ஏதாவது விளக்கம் இருக்கின்றதா, அப்படி உட்கார் இப்படி உட்கார் மூச்சை மூச்சை விடுங்க, இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் இருக்கின்றதா, அதுதான் பிரச்சனைங்க. அதுக்கு தெளிவா சொல்லிட்டா நம்ம ஒண்ணும் இல்லை, நம்ம யோகத்துல அதெல்லாம் தெளிவா சொல்றோம், முதல்ல சொல்லிட்டோம் 30 நிச்சயம் பண்ணிட்டு இங்க நம்ம வரோம் நாம. ஆகையினாலே இந்த சரியக்கிரிய யோகங்கள் தான் தவம், இதை செய்தால்தான் சாதனம் கிடைக்கும். நான்காவது இருக்க ஞானம் வந்து சாதனம்ங்க, அதை நம்மளா பெற்றுக்கிட முடியாதுங்க. இந்த தவங்களை முற்றுவித்தால் அந்த சாதனம் ஞானமாகிய சாதனம் கிடைக்கும், அந்த சாதனத்தை கொண்டு நாம் சாதித்துக் கொள்ளலாம், அசத்தாகிய உலகச் சார்பை விட்டு சத்தாகிய சிவச்சார்பை கொள்ளலாம். அதனால இங்க பிறந்ததன் நோக்கமே, சைவனாக பிறந்ததன் நோக்கமே இந்த தவத்தை செய்வதற்குத்தான், அதான் தவத்தினில் அப்படின்னா ஆன்மாவை போன சூத்திரத்தை எடுத்துக்கிடணும், இரண்டலா ஆன்மா இருக்கு இல்லையா, அந்த ஆன்மா இரண்டல்லாத ஆன்மா, சத்தும் அல்லாத அசத்தும் அல்லாத ஆன்மா, அது அசத்தை சார்ந்து அசத்தாகவே இருக்கின்றது, அது அதை விட்டு நீக்கி சத்துக்கு கொண்டு வரணும், கொண்டு வரணும்னா அந்த ஆன்மா அதற்கு ஒத்துழைக்க வேண்டும், எப்படி அது ஒத்துழைப்பு கொடுக்கணும், தவங்களை செய்ய வேண்டும், அந்த தவங்களை செய்தால் அந்த தவத்தின் பயனாக சிவபெருமான் குருவாக வருவான். குருவுமாயின் ஒரு உண்மை போட்டார் இல்லையா, குருவாக வந்த சிவபெருமான் இவ்வளவு காலம் எங்கே இருந்தார், ஐயா அவர்கள் நல்லா கேள்வி எழுப்பினார், எங்க இருந்தார், நம்முடைய அறிவுக்கு அறிவாக தான் உணர்த்தி கொண்டிருந்தார், அப்ப இவ்வளவு நாள் தெரியல அப்படின்னா அதான் சொல்லிட்டார, ஆன்மாக்கள் தம்மையும் அறியா தமக்கு முதலாகிய தமையையும் அறியா, அஞ்சாஞ்சத்துல சொல்லியாச்சு. அப்படி அறிவுக்கறிவாக தன்னை காட்டிக்கொள்ளாமல் விடய நுகர்ச்சியை மட்டுமே கொடுத்துக் கொண்டு திரோதான சக்தியாக இருந்த அந்த சக்தி அந்த திருவருள் அப்ப ரொம்ப கண்டிஷனா இருந்தது, இன்ன வினையா இன்ன போகம் தான் போ, எதுக்கு வினை செஞ்ச அனுபவி அப்படி இருந்தது. முற்சினமரபு திரோதாயி யாரு உமாசிவம், முற்சினமரபு திரோதாயி இந்த தவத்தை செஞ்ச பிறகு என்ன ஆயிட்டது, கருணையாகி அருட்சக்தியாகி பராசக்தியாகி முற்சினமரபு திரோதாயி கருணையாகி அப்படின்னாங்க, அந்த மாதிரி கருணையாக தான் குருநாதனாக வருதல், குருநாதனாக ஆட்கொள்ள வருகின்றான். அதான் அப்ப வந்து நாம வந்து சிவபெருமான் அருளை குரு மூலமாகத்தான் பெற முடியும், அந்த குருவர்களாகிய சாதனம் வேண்டும் என்றால் தவத்தை செய்ய வேண்டும், அந்த தவங்களை செய்வதற்கு இந்த மானிட பிறவியை போல ஏற்ற பிறவி வேற ஒன்றும் இல்லைங்க, இந்திரலோகம் சந்திரலோகம் எல்லாம் போனா அது பயன் இல்லை. எனவே இதுக்கு ஏற்ற இடம் இதுதான். நாங்க இங்க இவன் செயற்கையா தொலைக்காட்சி மூலமா சந்திரலோகம் இந்திரலோகத்தெல்லாம் கொண்டு வந்து பார்த்துட்டு இருக்கான். அது என்ன பயன்? அவை தவத்திற்கு இடையூறானவைன்னு சொல்லிட்டு தான் அங்க வந்து அங்க தேவதைகள்லாம் ஆடிட்டு இருக்காங்க எங்க தேவலோகத்துல. இதெல்லாம் தவத்துக்கு பெரிய இடையூறா இருக்குன்னு சொல்லிட்டு தான் அங்க தேவர்கள்லாம் அங்கிருந்து இங்க வராங்க. இங்க இவன் என்னடானா செயற்கையா அந்த மாதிரி ஆட்டங்களை எல்லாம் உருவாக்கி பார்த்துட்டு இருக்கான். இது அவங்க வந்து பார்த்தாங்கன்னு என்ன நினைப்பாங்க, அடடா பூமி தவத்துக்கு ஏற்றடனு வந்தா இந்த பூமியில உள்ளவன் நம்ம வந்துதான் அங்க காரியத்தை இங்க பண்ணிட்டு இருக்கானே, இதுக்கு நாம எவ்வளவோ தேவல போல நினைப்பாங்க இல்லையா. ஆகையினாலே அங்க உள்ளவனே இங்க வாரான் அப்படின்னா இங்கே இருந்துட்டு நாம அதை பண்ணலாமா இல்லையா. ஆகையினால் இங்கே தவம் செய்வதற்கு தான் வந்திருக்கின்றோம் சார். அதுவும் நல்லா தானே சார் இருக்கு, நீங்க அது நல்லா இல்லைங்களா? அது எவ்வளவோ இன்பங்கள் இருக்கின்ற, எத்தனை கோடி இன்பம் வைத்தா இறைவான் யாரு பாரதியார், எத்தனை கோடி இன்பம் வைத்தாயினார். அந்த மாதிரி நம்ம வினைக்கீடாக அந்த கோடியில ஏதாவது ஒரு 1000 லட்சமா நமக்கு கிடைக்காதா சார்? அதுவும் நல்லா தானே இருக்கு. சரி இருக்கட்டும். தவத்தினுடைய விளைவு எப்படி இருக்கு? மரணம் என்பதே கிடையாது, நிலைத்த வாழ்வு, பேரானந்தம் இல்லையா. அப்ப ரெண்டையும் ஒப்பிட்டு பார். உலகத்துல உனக்கு இன்பம் தருகிறதுப்பா, இன்பம் தருது மாதிரி தோணுதுன்னு சொன்னா நீ ஒத்துக்கிட மாட்டேன், இன்பம் தருகிறதுனே வச்சுக்கோ. ஒரு புலவர் சொல்றார், இன்பம் தருதுனே வச்சுக்கோ, ஆனால் அந்த இன்பம் நிலையாக இருக்கின்றதா? அந்த இன்பம் வந்து நம்ம விட்டு போகும்போது என்ன இருக்கு, அப்ப கிடைச்ச துன்பம் இருக்க பாருங்க, அதுதாங்க பெருந்துன்பம். உலகத்தை துன்பமே அப்படிதான் வருது, இன்பம் பறிபோதல் துன்பம் இல்லையா. இன்பத்திலே வந்து இஷ்டப்பட்டதெல்லாம் அனுபவிக்கலாம் அப்படிங்கிற ஒரு பெரிய தகுதியில யார் இருக்கா? அரசன் இருக்கின்றான். அந்த அரசனுடைய வாழ்க்கையே நிலையான வாழ்க்கையா இல்ல இல்லையா? பெரிய பெரிய பதவியில் இருப்பவர்களுக்கே ஒன்றும் நிலை இல்லை. அதான் கேட்டுட்டு இருக்கோம், செய்திகளையும் அதான் கேட்டுட்டு இருக்கோம். ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு இடத்துல சுட்டுதான் வெடிகுண்டு வச்சுட்டு இருக்கான். பெரிய பெரிய பதவியில் இருப்பவர்களுக்கு அதான் சொன்னார், அரச வாழ்வு கூட நிலை இல்லை. அதான் புறநாச்சு புலவர் அருமையா சொன்னார், பரதி சூழ்ந்த இப்பயங்கள் மாநிலம் ஒரு பகல் 70 எய்தியற்றேனார். ஒரு பகற்பொழுதிலே வெவ்வேறு நாட்டை சேர்ந்த வெவ்வேறு மன்னர்கள் ஒரு 7 கூட இறந்து போகலாம், பலரும் இறந்து போகலாம் சுற்றுறாரு. இப்பயங்கள் மாநிலம் பரிதி சூழ்ந்த ஒரு பகல் அப்படின்னு ஒரு பொருள் சொல்லுவாங்க. ஏன்னா பரிதி சூழ்ந்தது தானே பகல் பொழுது. பயங்கள் மாநிலம் மறுக்கல, எவ்வளவோ வளங்களை உடையது, இன்பங்களை உடையது, ஆனால் ஒரு பகற்பொழுதில் கூட 7 அரசர்கள் நிலையில்லாமல் அழிந்து போகக்கூடிய நிலையாமை தன்மையை உடையது இந்த உலக இன்பம். எனவே வையமும் தவமும் தூக்கின் இந்த உலக இன்பத்தையும் தவம் தருகின்ற இன்பத்தையும் சீர்தூக்கி பார்த்தால், வையமும் தவமும் தூக்கின் தவத்திற்கு ஐயவை அனைத்தும் மாற்றாது. இந்த உலகம் இருக்கின்றதே இது தவத்தோடு ஒப்பிடும் பொழுது ஒரு கடுகளவு கூட பெறாது. ஐயவை என்பதை கடுகு என்று சொல்வார்கள். தவத்தோடு ஒப்பிட்டு பார்த்தால் இந்த உலக போகங்கள் கடுகளவு கூட பெறாது. பண்டை தமிழ் சான்றோர் எப்படி உணர்ந்திருக்காங்கன்னு பாருங்க. நம் தமிழர்களா இருக்கின்றோம், நம்முடைய சான்றோர்கள் முன்னோர்கள் எந்த வழியில் வாழ்ந்திருக்கின்றார்கள் நம்ம பார்க்கணும் இல்லையா. இப்ப என்ன மாதிரி ஆள் என்ன பார்த்துட்டு இருப்பான், நாம இந்த மாதிரி படங்களை ரசிச்சோம், நம்ம முன்னோர்கள் அந்த மாதிரி படங்களை ரசிச்சாரியா? எல்லாம் திரைப்படத்துக்குள்ளே எல்லாத்தையும் நடக்குதான் முன்னோர்கள் எல்லாத்தையும். அவர்கள் அந்த பாட்டை கேட்டாங்க, அதான் இப்ப பட்டிமன்ற நடக்கு. நாம இந்த பாட்டை கேட்கும், எல்லாருமே என்னமோ அதை விட்டு வெளியே போகாதவர்கள் மாதிரி. இதெல்லாம் நேத்து முடிச்ச காளான்கள். பண்டை தமிழ் சான்றோர் எப்படி இருந்தனர் என்றால், வையமும் தவமும் தூக்கின் தவத்துக்கு ஐயவை அனைத்தும் ஆற்றாது ஆகலின் கைவிட்டனர். ஏதோ வையத்தை கைவிட்டார், உலக இன்பங்களை கைவிட்டு தவம் தரக்கூடிய இன்பமே பேரின்பம் என்று சொல்லி தவத்தை கை கொண்டனர். ஏனென்றால் தவத்தோடு சீர்தூக்கி பார்த்தால் உலகம் கடுகளவு கூட பெறாது. வையமும் தவமும் தூக்கின் தவத்துக்கு ஐயவை அனைத்தும் ஆற்றாது ஆகலின் கைவிட்டனரே காதலர். தவம் செய்பவர்கள் யாருன்னா காதலர்கள், சிவபெருமானை காதலிப்பவர்கள். அன்பராகி காதலர் தான் அன்பர்னார், அன்பராகி மற்ற அருந்தவம் முயல்வார் திருவாசகம். அப்படி இந்த உலக இன்பங்களை கைவிட்டவர் இருக்கின்றாரே அவர்களுக்கு தான் சாதனம் கிடைக்கும். அதனால் விட்டோரை விடால் திருவேன். திரு என்னது என்ன? இந்த உலக இன்பத்தை திரு லட்சுமி அந்த சக்தி சொல்லல, திருநின்ற செம்மையே செம்மையா கொண்ட திருநாவுக்கரையன்னார்களே அந்த திரு, கேடும் ஆக்கமும் கெட்ட திரு என்றார்களே அந்த திரு, சிவமாம் திரு, திரு அஞ்செழுத்து என்பதில் இருக்கின்றதே அந்த திரு. நம்ம திருன்னா நாம உலக நிலையே இவ்வளவுதான் நினைச்சிட்டு இருக்கோம் இல்லையா. திரு போடுறோம், அவளுக்கு திருமதி போடுறோம். ஏன்னா திருமதி பட்டமளிப்பு விழா அப்படின்னு போட்டுறான். என்னன்னா திருமண விழா வந்து எப்படி எப்படிலாம் எழுதலாம்னு யோசிச்சு திருமதி பட்டமளிப்பு விழா. ஏன்னா அப்பதான் அதுலேருந்தா அவளை திருமதிங்கிற பேரு, இவர் எப்பவுமே திருதான். அவளுக்கு வந்து அப்பதான் திருமதிங்கிற பெயர் கிடைச்சான், திருமதி பட்டமணி புழான்னு போட்டிருக்கான். இப்படி திரு திருமதியை எப்படி இல்லாம நம்ம சொல்லிட்டு இருக்கோம், உலக ரீதியா உலக ஐஸ்வர்யங்களை மட்டும் தான் சொல்லிட்டு இருக்கோம். இங்க திருநின்ற செம்மைன்னு பார்த்தோமே, அந்த திரு என்பது என்ன, சிவம் மங்களம், சிவம் என்ற சொல்லுக்கே மங்களம் தானே, இங்க திருங்கிறதுக்கும் மங்களம் தான், அது சிவம் தான். யார் வந்து தவத்தையும் உலகத்தையும் சீர்தூக்கி பார்த்து தவத்தோடு ஒப்பிடுங்கால் இவ்வுலகம் கடுகளவு கூட பெறாது என்று உலக இன்பங்களை பொருட்டாக மதிக்காமல் அந்த தவத்தையே கை கொள்கின்றார்களோ அவர்களை சிவம் விடாது, விட்டவர்களை சிவம் விடாது இல்லையா, பற்றை விட்டவர்களை சிவம் விடாது. சிவத்தை தலைப்பட்டார் யார், தீர துறந்தார். சார் தீர துறக்க சொல்றீங்கன்னா படிநிலையில் சிவம், அதான் படிநிலையில் தான் ஆன்மா அறிவு அறியக்கூடியது. படிநிலையில் யாதனின் யாதனின் நீங்கு யான் மோதல் நகல, அதையாவது செய்வோம், செஞ்சு அந்த இலக்கை அடைவோம் இறுதியில. ஆகையினாலே விட்டாரை விடாது திருவே, அப்படி உலகம் கடுகளவு கூட பெறாது என்று அதன் இன்பங்களை விட்டவர்களை திரு விடமாட்டாள். விடாதோர் இவள் விடப்பட்டோரே என்றார். அந்த உலக இன்பங்களை விடாமல் பிடித்துக் கொண்டிருப்பவர்களை அவள் விட்டுவிட்டாள். விட்டுவிட்டாலும் என்ன, கைவிட்டாலும் அர்த்தம் இல்ல, பராசக்தியா அவளிடம் விளங்க மாட்டாள், திரோதன சக்தியா தான் விளங்குவாள் அர்த்தம். ஆகையினாலே தவத்தினுடைய பெருமையை அருமையினை அந்த அருமைப்பாட்டை நம்முடைய பண்டை தமிழ் சான்றோர் உணர்ந்திருக்கின்றனர். புறநானூற்று புலவர் பாடியிருக்கின்றார், வான்மீகி புலவர் நினைக்கிறேன், அவர் பேர் வான்மீகி யார் நினைக்கிறேன். அருமையான பாட்டு இது, இவ்வளவுதான் அடிகள், அருமையான பாட்டு. இதுதான் காஞ்சி திணைன்னு சொல்கின்றார்கள், வெற்றி முதல் பாடான் வரை புறத்திணைகள் சொல்வார்கள். அந்த புறத்திணைகள்ல ஒன்றுதான் காஞ்சி திணை. இந்த காஞ்சி திணையின் பொருள் என்னவென்றால் நிலையாமை கூறுதல். அப்ப பல பெருந்தமிழறிஞர்கள் சொல்வார்கள், மற்ற திணைகளை கூட இந்த காஞ்சி திணைக்கு வாயிலாகத்தான் வைத்திருக்கின்றார்கள் என்று சொல்வார்கள். அப்ப முடிவா தமிழ் புலவர்கள் எதைத்தான் வலியுறுத்திருக்கின்றார்கள், நிலையாமைத்தான் வலியுறுத்திருக்கின்றார்கள். தமிழர் வாழ்வு அப்படிப்பட்ட சீர்மையுடைய வாழ்வாக இருந்திருக்கின்றது என்பதையெல்லாம் நாம் இவ்விடத்திலே ஏய்வு பற்றி அறிய வேண்டியிருக்கின்றது. இப்போது தமிழர் வாழ்வு எப்படி இருக்கின்றது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டியிருக்கின்றது. அப்ப எந்த அந்த நிலைக்கு நாம் உயர வேண்டும் என்கின்ற ஒரு உந்துதலை உத்வேகத்தை நாம் வளர்த்துக் கொள்ள வேண்டியிருக்கின்றது இல்லையா. ஏனென்றால் புறநானூறு அது எது பேச கூட்டங்களை பார்க்கின்றோம், இந்த நோக்கில் இப்படி பேச வேண்டும். ஏன்னா இருக்கு புறநானூறு இருக்கிறதான பேசணும், இல்லாத பேசலையா. தவத்தை தான் அவர்கள் மதித்திருக்கின்றார்கள். எல்லாம் வெச்சித்தனை பாடாந்தனை எல்லாம் இருந்தாலும் காஞ்சித்தனை ஒண்ணு வைத்திருக்கின்றார்கள். காஞ்சித்தனை வைத்து இது ஒரு சின்ன பாட்டு, இது ஒரு நூலே இருக்கின்றது, மதுரை காஞ்சி பத்து பாட்டுல இருக்கு. அவன் நெடுஞ்செடியன் என்ன பண்ணிட்டான், அவன் வந்து இளம் வயதிலே வெற்றி பெற்றதுனால ஆகா வெற்றி மேல வெற்றி இட்டு சொல்லிட்டு போர்லயே அவன் வந்து மும்முரமா இருக்கான். அப்பந்தான் அவனுக்கு அறிவுறுத்துறார், இப்போ இந்த போர் எல்லாம் சரிதான், முதல்ல சண்டை போட்ட சரிதான், உன்னை அழிக்கணும்னு நினைச்சாங்க சண்டை போட்டேன், மேலும் மேலும் நீ இந்த போர்லயே மனதை போக்கிக் கொண்டு அதன் மூலமாக செல்வத்தை பெருக்கிக் கொண்டு அந்த இன்பத்திலே திளைத்தா என்றால் இவ்வுலக வாழ்வு நிலையானதான் தான் அப்படி செஞ்சுக்கிட்டே இருக்கலாம், நிலையானது அல்லன்னு சொல்லி அவனுக்கு நிலையாமை கூறினார் அங்கிருந்த தலைமை புலவர். அந்த நூல் தான் மதுரை காஞ்சி என்ற நூல், நிலையாமை உணர்த்துகின்ற நூல். தமிழ் மக்கள் வீட்டில் அவசியம் இருக்கணும் அதெல்லாம் இல்லையா. ஆகையினாலே அந்த நிலையாமை, அந்த நிலையாமையை உணர்ந்த ஆன்மாதான் அப்ப நிலை பெயருக்கு அப்பதான் அது வழி தேடும். முதல் தொடக்கம் அதுதான். அதை எப்படி சுவாமி உணர்த்துதார்னா படிப்படியாகத்தான் உணர்த்துகின்றார். ஏன்னா ஐயா அவர்கள்லாம் சொன்ன மாதிரி கேவலாவத்தை பட்டு கிடந்த ஆன்மாலாம் இப்ப அந்த உலகத்துக்கு வந்திருக்கு, ஒன்றையுமே அறியாமல் இருளிலே கிடந்த மாதிரி கிடந்த ஆன்மாலாம் வந்திருக்கு. அப்ப இந்த உலகமே அதுக்கு ஒரு புது அனுபவம், அப்ப இந்த அனுபவங்கள் எல்லாம் அனுபவிக்கணும் அது நினைக்கும் இல்லையா. இனிப்பு விரும்பி சாப்பிடுவங்க என்ன ரொம்ப நாள் ஆச்சு கையில கிடைச்சதுன்னு வைங்க, அளவோட சாப்பிட மாட்டாங்க, போட்டு சாப்பிடுவாங்க அவங்க பாட்டுல இல்லையா. அப்புறம் பல்லு போன பிறகு வருத்தப்பட்டு பிரயோஜனம் இல்லை. அது மாதிரி இந்த கேவலாவத்தில் கிடந்த ஆன்மா இந்த பிரபஞ்சத்தை அப்படி காட்டின உடனே எத்தனை கோடி இன்பம் வைத்தான் சொல்லிட்டு அங்க இருக்க இன்பங்களை பூரா வரையறை இல்லாமல் துய்ப்போம், ஒரு நெறிமுறையே வேண்டாம், இஷ்டத்துக்கு அனுபவிப்போம் சொல்லிட்டு உலகம் அனுபவிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு என்ன பண்றான், பெரும் துன்பங்களில் போய் விழுகின்றான். அருணந்தி சிவம் அருமையா சொல்வார், எப்படின்னா குளிர் காய்வது மாதிரியும் பார் உலக இன்பங்கள், உலகாயனுக்கு அறிவுறுத்துவார். எல்லாம் உலக இன்பங்களை அனுபவிக்க வேண்டும், அதான் முத்தி. ஐம்புல இன்பங்களையும் ஒரு சேர அனுபவித்தல், கண்டு கேட்டு உண்டுயிர்த்து உற்றறியும் ஐம்புலனும் ஒன்றொடி கண்ணே உடன் சொன்ன மாதிரி இந்த ஒன்றொடி இன்பம் தான் முத்திங்க அவன் சொல்வார். அது குளிர்காயுதம் மாதிரிப்பா, அந்த பருவத்திற்கு குளிர்காயுதம் மாதிரி குளிர் காய்ந்து கொண்டு விலக வேண்டிய நேரத்தில் விலகிவிட்டால் தொந்தரவில்லை, அது இன்பமா இருக்கு சொல்லிட்டு குளிர்காய வேண்டிய நெருப்புக்குள்ளே போய் விழுந்தேன்னா என்ன ஆவ சாம்பலா பேருவேன் அப்படின்னார். ஆகையினாலே அது தெரியாமல் ஒரு உலகம் ஒரு புது அனுபவமாக இருந்து அதில் ஐம்புல இன்பங்களை ஆற துய்த்து அந்த உயிர் என்ன செய்துவிட்டது, பெரும் துன்பங்களை அது அனுபவித்தது. ஆகா இந்த அப்புறம் தான் அதுக்கு கொஞ்சம் ஞானம் வருது. இந்த உலக இன்பங்களை இன்பங்கள்னு கருதினோமே, உலகாயுத மதத்தை தழுவி இப்ப இதுல எவ்வளவு துன்பங்கள் வந்து விட்டது அப்படின்னு சொல்லிட்டு அந்த துன்பத்தினுடைய அந்த தீவிரத்தினாலே அதுக்கு உலகத்தினால ஒரே வெறுப்பு. உலகனாலே துன்பம் யான், இந்த உடல் இதுவும் துன்பம் தருவது. இந்த உடலை வருத்தி, இந்த உலகத்தை வெறுத்து, உடலையும் வெறுத்து வருத்தினால்தான் இதிலிருந்து மீள முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த உலகாயத்திலிருந்து பௌத்தம் சமணம் இந்த மாதிரி சமயங்களுக்கு அது வருகின்றது. அந்த பக்குவத்தில் சுடுவாரையில் கிடத்தல், தலைமையில் பறித்தல், ஐயா அருமையா சொன்னாங்க, அருமையா சொன்னாங்கன்னு அதுல என்ன அந்த ஞானசம்பந்த தேவாரத்தை சேர்த்து சொன்னாங்க பாருங்க, அதுதான் அங்க அருமையான ஒரு விஷயம். ஆணைமலை சொல்லி சொன்னாங்க பாத்தியா, அப்படி வந்து எப்பவோ படிச்சிருப்போம், அது இவங்க சேரும் போது இன்பமே அதுதான், நம்மளால அனுபவிக்க முடிஞ்ச முத்தி இன்பம் அதுதான், இதுக்கு மேல நாம போகக்கூடிய தகுதியில இல்லை. இந்த மாதிரி ஒவ்வொரு இடங்களில் அப்படி திருமுறை நம்முடைய அறிஞர்மார்கள் எல்லாம் பொருத்தி காட்டும் பொழுது அதனுடைய இன்பம் தனி. அந்த மாதிரி அந்த உலகமே இன்பம் நினைச்ச ஆன்மா அதனால கடைசியில துன்பம்னு கண்டு இந்த உலகமே துன்பம்ங்கிற ஒரு முடிவுக்கு வந்து இப்படி சமண பௌத்த நிலையில நட்டிக்கின்றது. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா ஆராய்கின்றது, இந்த உலகத்தில் இருந்து கொண்டு சில உருப்படியான காரியங்களை செய்து இதை விட்டு மேலே போகலாம், உலகத்தை அடியோடு நாம் ஒதுக்கிவிடக் கூடாது, இந்த உலகத்தில் இருந்து செய்யக்கூடிய காரியங்கள் இருக்கின்றன என்று கொஞ்சம் கருதி வைதிக சமயங்கள் புறச்சமயங்களாக வைதிக சமயங்களுக்கு வருகின்றது. வந்து அங்க சாங்கியம், யோகம், மீமாம்சை, ஏகாண்மவாதம், வைணவம் போன்ற ஆறு வகை வைதிக சமயங்களையும் தழுவி அதற்கு மேல் சிவம் என்று ஒரு பரம்பொருள் உள்ளது, அதுதான் மேலான சிந்தனை வந்து அந்த அகப்புற சைவங்கள் இருக்கின்றதே பாசிவதம், மாவிரதம், சிவத்தை வழிபடுவோம் அல்லது சக்தி வழிபடுவான் இவங்கெல்லாம், ஐக்கியவாத சிவம் வந்து கடைசியில எங்க வருது, சைவத்துக்கு வருது. அதான் சொன்னார், அறத்துறைகள் அவையடைந்தும் அறிந்தவங்கள் புரிந்தும், இதெல்லாம் இந்த தவத்தை புரிந்ததுக்கு முன்னால பண்ண வேண்டிய தவம் அது, அருங்கலைகள் வளதறிந்தும் ஆரண நூல் உணர்ந்தும் சிறப்புடைய புராணங்கள் உணர்ந்தும் வேத சிறப்பொருள் உபனிடதம், வேத சிறப்பொருளை மிகச் தெளிந்தும் சென்றால் சைவ திறத்தடைவர். இப்படி எல்லா சமயங்கள்லையும் ஒழுகி ஓப்பேடிச்சுன்னு சொல்லல, அந்தந்த சமயங்கள் இருக்கும்போது அந்த சமய விதிகளை கடைபிடித்து நடந்து நடந்தால் சைவ இறுதியில சைவ சமயத்தில் வந்து பிறப்பார்கள். சரி, சைவ சமயத்தில் வந்து பிறந்தாச்சு, நம்ம சிவபெருமான் குருவா வந்துருவாரா, இதில் பிறந்தபடிதான் தவத்தை செய்யணும். இதில் சரியை கிரியா யோகம் செலுத்திய பின், அந்த சரிய கிரியா யோகம் தான் இங்க தவம்னு சொல்லியிருக்கேன், அதை செலுத்தினால் ஞானத்தால் ஞானமாகிய சாதனம் வரும், சிவனடியை சேர்வர், அசத்தாகிய உலகத்தை விட்டு சத்தாகிய சிவனடியை சேர்வர் அப்படின்னு நம்ம சூத்திரத்தை கூட பொருத்தி சொல்றோம் இல்லையா. ஆகையினாலே அப்படி இந்த உயிரை வளர்க்கின்றான், வளர்த்து 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 பல்வேறு சமயங்கள் பக்குவத்துக்கு ஏற்ற பல்வேறு சமயங்களை படைத்து அந்தந்த சமயத்தில் அவனை ஒழுக விட்டு அப்போ அந்த சமயம் தான் மெய்ச்சமயங்க மாதிரி ஒரு கொள்கை தோன்றும். ஏன்னா அது சுவர்மான் தான் அது காரணம், அப்படி தோன்றதை விட்டு விட்டுருந்தாரு, சைவத்தை முதல்ல உணர்த்தினா விளங்காது. தொன்னூல் பரசமயந்தோறும் அதுவதுவே நன்னூல் என தெரிந்து நாட்டு வித்தும் குணர்வடிகளா சொல்லியிருக்காரு. ஏன்னா அதுதான் மெய்ப்பொருள் தெரிஞ்சாதான் அந்த சமயத்தரங்களை செய்வான், செய்தாதானே அதுக்கு அடுத்த முன்னேற்றத்துக்கும் போக முடியும். ஆகவே அந்தந்த நிலையில் அதுவே மெய்ப்பொருள் என்று கண்டு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக சிந்திக்க வைத்து இறுதியில் சைவத்துக்கு கொண்டு வருகின்றான். சைவத்தில் அந்த ஆன்மா இருக்கும் பொழுது இந்த இறப்பில்லாத தவங்களை செய்தால், சரியக்கிரியா யோகங்களை செய்தால் அப்பொழுது அவன் குருவாக வருகின்றான். இதுவரை உயிர்க்குயிராக நின்று உணர்த்திய முதல்வனே குருவுமாய் வந்து ஆன்மாவுக்கு அப்படிங்கறத போன சுத்திலிருந்து எடுத்துக்கோங்க, தவத்தினில் அது பல பிறவிகளில் சைவனாகவே பல பிறவிகள் எடுக்கின்றது, பல பிறவிகளில் செய்த சரியக்கிரியா யோகங்களாகிய அந்த தவத்தின் விளைவாக, தவத்தினில் அந்த தவத்தின் விளைவாக தம் முதல் அறிவுக்கு அறிவாய் இருந்த அந்த முதல்வன் குருவுமாய் அந்த நிலையில் மட்டுமல்லாமல் இப்போது குருவுமாயும் வந்து குருவுமாய் வந்து ஒரு வார்த்தை சொல்கிறான், வார்த்தை சொல்ல சர் குருவும் சொன்னாங்க, ஒரு வார்த்தை சொல்றான், சாதாரணமான வார்த்தையா அது, அந்த வார்த்தையோட தீவிரம் அந்த ஆன்மாவுக்கு தான் புரியும் இல்லையா. இந்த வார்த்தையை சொல்றான், என்ன சொல்றான்னா, நீ ஆன்மாவாகிய நீ சாதியால் நீயும் சித்துப்பொருள், யாமும் சித்துப்பொருள், ஆயினும் நீ சடப்பொருளாக சடப்பொருளாக விளங்கக்கூடிய இந்த ஐம்பறிவுகளோடு சார்ந்து அவற்றின் தன்மையை பெற்று மயங்கினாய். இது எப்படி இருக்கின்றது தெரியுமா, மன்னவ குமாரன் ஒருவன் அவன் இருக்க வேண்டிய இடம், சார்ந்து இருக்க வேண்டிய இடம் அந்த மன்னவனின் அரண்மனை, அதை விட்டுவிட்டு அந்த அரச இயல்புக்கு மாறான வேடர்களோடு சேர்ந்து அவ்வேடருள் ஒருவனாக வேடருள் வேடராக அந்த அரசகுமாரன் வாழ்வது போல, என்ன மன்னவனுக்கும் மன்னவகுமாரனுக்கும் ஒரு ஒத்த தன்மை, ரெண்டும் அரச பரம்பரை, அத மாதிரி சிவத்துக்கும் ஆன்மாவுக்கும் ஒத்த தன்மை, ரெண்டும் அறிவுடைய பொருள்கள், அதாவது சித்து பொருள்கள். ஆனா அரச இயல்புக்கே மாறுபட்ட அந்த வேடர்களோடு போய் இந்த மன்னவகுமாரன் அரசகுமாரன் போய் சேர்ந்தது மாதிரி, சித்து பொருள்ங்கிற தன்மையே இல்லாத சடப்பொருளாகிய ஐம்பொறிகள் கூட போய், சடப்பொருளாகிய ஐம்பொறிகள் கூட போய் இந்த மன்னவகுமாரன் மாதிரி இருக்கிற இந்த ஆன்மா, இந்த சிவகுமாரன் ஆகிய ஆன்மா அந்த ஐம்பொறிகள் வேடர்கள் மாதிரி இருக்கிற ஐம்பொறிகள் கூட போய் சேர்ந்துட்டான். சேர்ந்து அந்த ஐம்பொறிகளின் தன்மையை பெற்றான். அதனால் அந்த ஐம்பொறிகள் கூட சேர்ந்து அங்க வளர்ந்துகிட்டு இருக்கான். அங்க வளர்ந்ததனால் ஏற்பட்ட விளைவு என்ன தெரியுமா? அயர்ச்சி துன்பம் தான் கிடைச்சது. வளர்ந்து அயர்ந்தனை, வளர்ந்ததனால் அயர்ந்தனை, ஈந்து புகழ் பெற்றான் என்றார் போல சுவாமி எழுதுவார். ஈந்ததனால் புகழ் பெற்றான், வளர்ந்து அயர்ந்தனை அப்படின்னு உணர்த்துறான். மன்னவகுமாரனாகிய நீ எம்மோடு சார்ந்திருக்காமல் வேடர்களோடு சார்ந்து வருந்துகின்றாய். எப்படின்னா ஒரு மன்னவகுமாரன் அவன் தன்னுடைய தந்தையாகிய மன்னவனோடு இருக்காமல் தன் இனத்திற்கே பொருந்தாத வேடர்களோடு சென்று அந்த வேட வாழ்க்கை வாழ்ந்து துன்புறுவது போல என்றார். மன்னவன் தன் மகன் வேடரிடத்தே தங்கி, ஐயா முதல் வகுப்பிலே சொன்னாங்க, மன்னவன் தன் மகன் வேடரிடத்தே தங்கி வளர்ந்து அவனை அறியாது மயங்கி நிற்ப. அப்ப மன்னவன் மாறானா, பின்னவனும் என் மகன் நீ, நீ வேடர் கூட்ட ஒருத்தன் இல்லப்பா, நான் அரசன், நீ என்னோட மகன், வா அவனோட சேராத வா அப்படின்னு அவன் கூட்டு வரத மாதிரி. மண்ணுமருட்புருவாகி துண்ணிய ஐம்புலவேடர் சுழலில் பட்டு துணைவனையும் அறியாது துயரும் தொல்லுயிர்னாங்க. துண்ணிய நெருக்கமான இந்த ஐம்பொறிகளாகிய வேடர்களோடு சிக்கி ஆன்மாவாகி நீ உன்னை அறிய மாட்டேன், உனக்கு துணையாக என்னை அறிய மாட்டேன், அஞ்சாம் சுத்த சொன்ன மாதிரி அப்படி துயர்கின்றாயே, அந்த ஐம்பொறிகளின் சார்பை விட்டு விடு. இந்த ஐம்பொறிகளின் இயல்பை உணர்த்த உடனே அந்த சார்பை விட்டுட்டேன். ஐம்பொறிகள் என்று இங்கு சொன்னதுனாலே உபலக்கணமாக 36 தத்துவங்களையும் கொள்ளணும். ஐயா ஆணவமனம் என்னை மறைத்துக் கொண்டிருக்கின்றது, இந்த நேரத்தில் இந்த தத்துவங்கள் தானே சிற்றறிவை விளக்குகின்றது. என்ன சிற்றறிவை விளக்குனதெல்லாம் உனக்கு போதும், இனி நீ வியாபக அறிவை பெறக்கூடிய தகுதியை அடைந்து விட்டாய். சிவத்தை சார்ந்து இவ்வளவுதான் உன் அறிவு நினைச்சுக்கிடாத, இந்த கருவிகளால் விளக்கப்படுகின்றது, இவ்வளவுதான் உன் அறிவு நினைச்சுக்கிடாத, இந்த அறிவு விபரீதத்தை செய்வது. என்ன வேடர்கள்ட்ட போய் சேர்ந்தா அவனே ஏதாவது சாப்பிட கொடுப்பான், அந்த சாப்பாடு உனக்கு ஏத்த சாப்பாடு இல்லப்பா, அவன் கண்டதையும் கொடுப்பான். நீ வந்து அரண்மனையிலிருந்து அரச சாப்பாடு சாப்பிட வேண்டியவன், அதை சாப்பிடக்கூடிய தகுதி உனக்கு வந்துவிட்டது. அவன் முதல்ல கூட்டம் வரமாட்டான், வேடர்கள்ட்ட தான் இருப்பான், வரமாட்டான், இவங்க தான் என் குடும்பம், அவன் வரமாட்டான். சரி அங்க இரு, அங்க உள்ள போகங்களெல்லாம் அனுபவி, அவனுடைய துன்பத்தை உணர்ந்து கொள் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப உலக போகல ஓட்டிட்டு இருக்காரு. வேடர்கள் கூட அப்படி கதை ஓடிட்டு இருக்கோம். அப்புறம் ஆகா இவர்கள் எல்லாம் வேடர்கள் அல்லவா, நாம் அரச பரம்பரையினர் அல்லவா, இங்க வந்து மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு அவன் நினைக்கும் போதுதான் அப்ப அங்க மன்னவனே வாரான். வந்து நீ வந்து யாரு மன்னவகுமாரன் உணர்த்துதான். இதுக்கே ஒரு உணர்வு தோன்றுகின்றது, நாம் இங்க இருக்கிறதுக்கு ஏற்ற இடம் அல்லன்னு சொல்லிட்டு. எய்த்தேன் நாயேன் கார் அவ்வளவுத்தையும் அனுபவிச்சு முடிச்ச பிறகு எய்த்தேன் நாயேன் இனி இங்க இருக்கவில்லேன் அப்படிங்கிற உணர்வு வரும்போது அவர் வாரார், குருவா வாரார். நான் வந்து நல்லா இருக்கு சார், நல்லா சௌரியமா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கேன். பற்றுக்கோடு இல்லை என்பதை உணர்கின்றார். உலகத்துல பற்றுக்கோடே இல்லைங்க, நாம ஏதோ ஒரு பற்றுக்கோடு இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஐயோ பச்சைக்கோடு இல்லாம ஒரு அந்தரத்துல வந்து அப்படி தொங்கிட்டு இருந்தோம்னா அப்போ எப்படிப்பட்ட யாரு காப்பாத்துறோம், எப்ப காப்பாத்துறோம் உணர்வு இருக்கும் இல்லையா? அந்த உணர்வோடு இருக்கின்றார் அவர். தனியனேன் பெரும்பிறவி பவ்வத்து எவ்வ தடந்திரையால் எற்றுண்டு பற்று ஒன்றின்றி, ஒரு பற்றும் இல்லாமல். கனியனே தோர்வாயார் என்னும் காலால் கலக்குண்டு காமவான் சுரவின் வாய்ப்பட்டு என்று அப்படி திண்டாடிக்கிட்டு இருக்கோம் நாம அப்படிங்கிற ஒரு எண்ணம். அந்த எண்ணம் அதான் பக்குவ நிலை. அந்த எண்ணத்துல இருக்கிற ஆன்மாவை நிச்சயமா சுவாமி வந்து தாமதப்படுத்தவே மாட்டார். அந்த எண்ணம் உணர்வு பூர்வமா வந்துட்டுன்னா சுவாமி தாமதப்படுத்தவே மாட்டார். உடனடியாக அவனுக்கு உருவாக எழுந்தொருளி, நீ ஐம்புல வேடரின் வளர்ந்து அயர்ந்தனை, உன்னுடைய இயல்பு இப்படிப்பட்டது அப்படின்னு அந்த ஆன்மாவின் இயல்பை உணர்ச்சிய உடனே அந்த ஐம்பொறிகளாகிய சார்பை விட்டு, அதான் உணர்த்த விட்டு உடன் நிகழ்ச்சி உணர்த்தி, அதுக்கப்புறம் இதை விட்டு அப்படின்னா உணர்த்த விட்டு மழை பெய்ய குளம் நிறையும். ஆகையினாலே ஐம்புல வேடரின் வளர்ந்து அயர்ந்தனை அப்படி மாத்திக்கோங்க. வளர்ந்து அயர்ந்தனை என தம் முதல் அறிவுக்கு அறிவா இருந்த முதல் குருவாயிக வந்து இப்படி சொல்லுது. ஐம்புல வேடரின் வளர்ந்து அயர்ந்தனை என உணர்த்த என்று அந்த அனுவாக்கு உணர்த்த விட்டு அந்த ஐம்பொறிகளின் சார்பை விட்டு, ஐம்பொறிகள் மட்டுமா 36 தத்துவங்களின் சார்பையும் விட்டு சூழார்ந்தது நியாயமா சொல்லியிருக்காங்க. முதல்ல பாக்கிறதுக்கு எது வெளிப்படையா தெரியும், ஐம்பொறிகள் தானே எல்லாம் பண்ற மாதிரி தெரியும். ஐம்பொறிகளை உள்ள கருவிகள் இருக்கின்றது, எல்லா கருவிக்கும் சார்பு மூலகாரணம் ஆணவ மலம், எல்லா மும்மலங்களின் பற்றையும் விடுத்து உணர்த்து விட்டு விட்டு அரண்களல் செலுமே அப்படின்னு முடிஞ்ச. உன தம்முதல் குருவுமாய் எழுந்தருளி, நீ ஐம்புல வேடரின் வளர்ந்து அயர்ந்தனை என உணர்த்த உன பொறிகளின் சார்பை விட்டு அரண்களல் செலுமே இல்லையா, அப்படி முடிச்சுக்கோங்க. அந்நியமின்மையின் இருக்கட்டும், என்ன அரண்களல் செலுமேன்னு சொல்லும் போது ஒரு கேள்வி வரும். ஐயா ஐம்பொறிகளின் சார்பு, சரி 36 தத்துவங்களின் சார்பு, இவ்வளவுத்தையும் ஆன்மா விட்ட உடனே சிவபெருமான் திருவடியில சேர்வது எப்படி? அது எப்படி முடியுது? இந்த ஆன்மாவால இந்த சார்பை விட்ட உடனே எப்படி அந்த சார்பு முடியுது அப்படின்னா, அது ஒண்ணும் புது சார்பு இல்லையா. ஏற்கனவே இந்த ஆன்மாவை விட்டு நீங்காமல், இமைப்பொழுது கூட நீங்காமல், அந்த ஆன்மாவோடு இரண்டர அவன் கலந்திருக்கின்றான். அந்த கலப்பை உணர்கின்றது. அவன் ஒரு இடத்துல இருக்கான், இதை விடுது, இங்க இருந்து அங்க போகுது, நேரத்தோட போய் சேர்ந்துருமா சார் அப்படின்னு நம்ம நினைக்கும். அந்த மாதிரி கதையே இல்லை இங்க. என்ன என்றால், ஐம்பொறிகளை விட்டு சிவபெருமான் திருவடியை சேருவதற்கு என்ன காரணம் என்றால், ஐம்பொறிகளை விட்டு விட்டால் சிவபெருமான் திருவடி தான். அதான் ஊசல் கயிறு அறந்தால் தாயாகிய தரைதான் சொன்னார். ஏன்னா அப்படி ஒரு இயல்பு அங்கு இருக்கின்றது. அந்நிய மின்மை என்பது ஆண்டு சேர்வதற்கு ஒரு இயல்பை குறித்தது எழுதுவார் சுஜாசம் எழுதுவார். ஏன்னா அவன் அந்த உயிரை விட்டு நீக்கமின்றி ஏற்கனவே இரண்டர கலந்திருக்கின்றான். ஆகவே ஐம்பொறிகளை விட்டு நீங்குதல்னா அதனுடைய நுட்பத்தை அதிகரணத்தில் எழுதுவார். இனி வான்மா தன்னை இந்திரியத்தின் வேறாவான் காணவே தமது முதல் சீபாதத்தை அணையும் என்றது. திருவடி என்ன அழகாக சீபாதம், ஸ்ரீ என்பதை சீன் எழுதி சீவாதம். என்னன்னா விடுதல்கிறது, சார்பை விடுதல்கிறது, இப்பொறிகள் வேறு, தான் வேறு என்கின்ற உணர்ச்சி தான். அந்த உணர்ச்சி விசேடம் தாங்க பற்ற விடுதுங்கிறது. அதான் நித்த பொருளுக்கு வந்து, நித்த பொருள்னாலே இது வியாபக பொருள் சரிங்களா. ஆமா, தோற்றக்கேடுகளை அடைய பொருள் காரிய பொருள் சரிங்களா. ஆமா, வான்மாவுக்கு தோற்றக்கேடு உண்டா? கிடையாது, அது நித்த பொருள். உலகமும் நித்த பொருள் தான், ஆனா நிலை வேறுபாடு அடையக்கூடிய காரிய பொருள் சரிங்களா. அதனால இந்த வியாபக பொருள் நித்த பொருளுக்கெல்லாம் நீங்குதல்னா என்ன அப்படின்னா, உணர்ச்சி விசேடம், இப்பொறிகள் வேறு, தாம் வேறு, இதன் சார்பு தனக்கு வேண்டாம் என்று அந்த நிலையில் உரைப்புடன் நிற்றல். அதான் வியாபக பொருட்கு ஒருவதனாவது உணர்ச்சி விசேடம் என்பார் வேறாவான் காணவே என்றார். அப்படி பொறிகள் வேறு, தான் இதுவரை நாம் உடம்பு தான் நினைச்சிட்டு இருக்கோம், வேறு பொருளாக தவன் நினைக்க முடியல. அவன் வந்து உணர்த்தும் போதுதான் அது முடியுது. தவங்களை செய்தால் அவன் உணர்த்துவான், நம்மளும் அதை விட்டு நீங்கலாம். விட்டு நீங்கினால் அப்பொழுது ஊசல் கயிறற்றால் தாய் தரையே தாயாக இருந்து தாங்குவது போல, இங்கே இந்த ஐம்பொறிகளின் சார்பை விட்டால் சிவமே தாங்கிக் கொள்வான். தாங்கிக் கொள்வதற்கு ஒரு இயல்பு இருக்கணுமெங்க அப்படின்னா, அவன் அந்நியம் இல்லாம ஏற்கனவே இருக்க வந்தானே, அதனால் உன்னை தாங்கிக் கொள்வான் அந்த இயல்பு காட்டுதார் அந்நியமின்மையின். ஏன்னா அரங்கல சிலமே அது எப்படிங்க அப்படின்னு ஒரு கேள்வி வரும். அந்நியம் இன்மையின் அரங்கல சிலமே, அவன் அந்நியம் இல்லாமல் பிரிப்பில்லாமல் கலந்திருப்பதனாலே அவன் திருவடியை சேரும் என்று அருமையாக சொன்னார். ஆக இந்த உயிருக்கு இரண்டலா ஆன்மா இருக்கின்றது. அந்த ஆன்மாவிற்கு அது பல முற்பிறவைகளில் இப்பிறவையிலும் செய்த அந்த தவத்தினால், தவத்தின் விளைவாக தம் முதல் அந்த முதல்வன் குருவுமாய் அறிவுக்கறிவாயிருந்து உணர்த்தியோர் மட்டுமல்லாமல் என்று இறந்தது தெளிய எச்சமது. அறிவுக்கறிவோடு என்று உணர்த்தியவர் மட்டுமல்லாமல் குருவுமாயும் வந்து என்ன சொல்கின்றான், நீ ஐம்புலன்களாகிய, ஐம்புலன் என்பது ஆகுபெயரா இருக்கு, பொறிகளை குறித்தது. நீ ஐம்பொறிகளாகிய வேடர்களோடு வளர்ந்து அயர்ந்தனை, வளர்ந்ததனால் அயர்ந்தனை சொல்லி உணர்த்துகின்றான். உணர்த்த என உணர்த்த விட்டு, ஆன்மா ஐம்பொறிகளும் அவரு கூட சேர்ந்த அனைத்து தத்துவங்களின் சார்பையும் விட்டு ஏற்கனவே அரண் அந்நியம் இல்லாமல் இருப்பதனால் அவன் திருவடியை சேரும் என்று அருமையாக சொன்னார். இந்த இடத்துல மாதவ சுவாசம் சொல்வார், அவரை வந்து சிவருமான வந்து மன்னவன் சொல்வதற்கு என்ன இருக்கு? மன்னவன்னா என்ன வேணும்? ஒரு வெண்கொற்ற குடை வேண்டும் ஐயா இல்லையா, ஒரு மணிமுடி வேண்டுமே, ஒரு சிங்காதனம் வேண்டுமே அப்படின்னா, எல்லா உலகத்தில் எல்லா உலகத்திற்கும் தான் ஒரு மூல காரணமாய் விளங்கக்கூடிய வெண்கொற்ற குடையும், எல்லா உயிர்களுக்கும் உயிர்க்குயிராய் நின்று அறிவிக்கக்கூடிய ஒரு சுடர்மணி முடியும், எல்லா உயிர்களையும் செலுத்தக்கூடிய ஒரு பெரும் சிங்காதனமும், வேற யாருக்கும் கிடையாது, தனக்கே உரிமையாய் அவன் உடையவன், ஆதலால் அவன் மன்னவன் விளக்குகின்ற கனகாபிஷேகம் இடத்துல சுவாமிகளுக்கு எங்க ஆசிரியர் சொல்லுவார். இந்த இடத்துல கனகாபிஷேகம் அப்படின்பா, ஆன்மாவும் மன்னவ குமாரன், அந்த மன்னனுடைய செல்வம் அனைத்தையும் அனுபவிக்கும் உரிமை உடைமையாலும், சித்து என்னும் சாதி ஒருமையாலும், சாதி ஒற்றுமையாலும் ஆன்மா மன்னவ குமாரன் என்று சொல்லப்பட்டான். அவற்றை வேடர்களாகிய கல்வர்கள் பாசத்து சொன்னார, இந்த ஆன்மா இப்படி அனுபவிக்க வேண்டிய இந்த செல்வத்தை அனுபவிக்க விடாமல்